الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن أول بيت وضع للناس للذي ببكة مباركا وهدى للعالمين. صدق الله العليم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய இணையற்ற அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். உலகத்திற்கு ஒரு அருட்கொடையாக, மனித சமுதாயத்திற்கு ஒரு மாணிக்கமாக, இறுதி தூதராக வந்து நிற்ற எங்கள் பெருமானார் ரஹ்மத்துல் ஆலமீன் அஹ்மது முஸ்தபா சையீதுல் அம்பியா ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள் நல்லடியார்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதா. இந்த ஜும்ஆவுக்கு வந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எதை எடுத்து நடக்குமாறு நமக்கு சொல்லியிருக்கின்றானோ அவைகளை எடுத்து நடக்குமாறும், எவைகளை விட்டும் தவிர்ந்திருக்குமாறு ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை தடுத்திருக்கின்றானோ அவைகளை விட்டும் தவிர்ந்திருக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்திலே நாலா புறங்களில் இருந்தும் அல்லாஹ்வுடைய பைத்துல்லாவை நோக்கி மனிதர்கள் தயாராகி அந்த பைத்துல்லாவை தரிசிப்பதற்காக, ஹஜ் செய்வதற்காக, அமல் செய்வதற்காக நாலா புறங்களில் இருந்தும் மக்கள் சென்று கொண்டிருக்கும் ஒரு காலகட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ஹஜ்ஜுடைய பயணத்தில் உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு படிப்பினை அல்லாஹ் வைத்திருக்கிறார். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் இதனை பைத்துல்லாவை கட்டுவதற்கு அவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து அவர்களுடைய அந்த தியாகமும், அவர்களுடைய அந்த முஜாஹதாவும், அவர்களுடைய அந்த அமைப்புகளும் உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு படிப்பினையை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த பயணத்திலே, இந்த சரித்திரத்திலே அல்லாஹ் வைத்திருக்கிறார். அதன் அடிப்படையிலே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே கூறும் பொழுது, இந்த உலகத்திலே முதல் முதலாக கட்டப்பட்ட ஆலயம் அல்லாஹ்வுடைய பைத்துல்லாவாக, அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதாக, அல்லாஹ்வை இபாதத் செய்யக்கூடிய இடமாக இருக்கிறது என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். இந்த அவ்வல பைத்தின் முதி அலின்னான் நல்லதி விபக்கத்த முபாரகன் வகுதலில் ஆலமி. மக்காவிலே இருக்கக்கூடிய அந்த காபத்துல்லாவை மனிதர்களுக்காக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா முதல் முதலிலே கட்டிய ஆலயமாக, பரக்கத்தும் ஹிதாயத்தும் நிறைந்த அந்த இடமாக இருக்கிறது என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். கண்ணியமான சகோதரர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதர்களுடைய ஏனைய தேவைகளை அல்லாஹ் அமைப்பதற்கு முன்னால் மனிதன் முக்கியமாக தன்னுடைய ஓய்வை பெறக்கூடிய வீடாக இருக்கிறது, அவனுடைய இருப்பிடமாக இருக்கிறது. அந்த வீட்டை அமைப்பதற்கு முன்னால் மனிதன் தொழில் செய்யக்கூடிய, மனிதன் சம்பாதிக்கக்கூடிய அவருடைய தொழிற்சாலையாக இருந்து கொண்டிருக்கிறது. இவைகளை அமைப்பதற்கு முன்னால் மனிதன் வசிக்கக்கூடிய வீடு மனிதன் தொழில் செய்யக்கூடிய தன்னுடைய வியாபார ஸ்தலங்கள் இவைகளை உருவாக்குவதற்கு கட்டுவதற்கு முன்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா முதல் முதலிலே மஸ்ஜிதை அமைத்து பைத்துல்லாவை அமைத்து அல்லாஹ்வை இபாதத் செய்யக்கூடிய இடத்தை அமைத்து ஆரம்பமாக உங்களுடைய நீயத்தை நோக்கத்தை மறுமையாக ஆசிரமாக அல்லாஹ்வுடைய பொருத்தமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் இந்த ஆயத்திலே நமக்கு தெளிவுபடுத்துகிறான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே அல்லாஹ்வுல்ல ஷானஹு தஆலா முழு மனித சமுதாயத்தினுடைய வெற்றி, நம்முடைய நிம்மதி, நம்முடைய சந்தோஷம், நம்முடைய சகலவிதமான கயிர் பரக்கத்துகளை மஸ்ஜிதுகளுடனும் மஸ்ஜிதுகளிலே நடைபெறக்கூடிய அமல்களிலையும் தான் அல்லாஹ் வைத்திருப்பதாக அல்லாஹ் திட்ட தெளிவாக இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறார். ஏனென்றால் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகத்திலே இறங்கக்கூடிய பரக்கத்துகளும் உலகத்திலே இறங்கக்கூடிய கயிர்களும் முதலிலே முதல் முதலாக அல்லாஹுடைய பைத்துல்லாவிலே தான் இறங்குகிறது. அல்லாஹுடைய பைத்துல்லாவிலே இறக்கப்பட்ட அந்த கயிர்களும் பரக்கத்துகளும் உலகத்திலே உள்ள அனைத்து மஸ்ஜிதுகளையும் அது பிரித்து கொடுக்கப்படுகிறது. உலகத்திலே எந்த மூலையிலே எந்த மனிதன் அந்த மஸ்ஜிதுடன் தொடர்புள்ளவனாக இருக்கிறானோ, எந்த மனிதன் எந்த ஊரிலே உள்ள மஸ்ஜிதுகளிலே அந்த அமல்களிலே ஈடுபடக்கூடியவனாக இருக்கிறானோ, அல்லாஹுடைய பைத்துல்லாவிலே இறங்கிய அந்த கயிர் பரக்கத்துகள் அது எந்த மஸ்ஜிதிலே பிரித்து கொடுக்கப்பட்டனவோ அந்த கயிர் பரக்கத்துக்குரிய மனிதனாக அந்த மனிதன் மாறிவிடுகிறார். வெறுமனே அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு மனிதன் ஹஜ் செய்கிறான், ஒரு மனிதன் உம்ரா செய்கிறான், இந்த மனிதனுக்கு மாத்திரம் தான் அல்லாஹுடைய பைத்துல்லாவுடன் தொடர்புள்ளது என்பது கிடையாது. ஹஜ் உம்ரா செய்யக்கூடியவர்கள் மாத்திரம் தான் பைத்துல்லாவுடன் தொடர்புள்ளவர்களாக இருக்கிறோம் என்பது கிடையாது. உலகத்திலே எந்த மூளை முழுக்காக இருந்தாலும் எவர்கள் எல்லாம் மஸ்ஜிதுகளுடன் தொடர்புள்ளவர்களாக இருக்கிறார்களோ, மஸ்ஜிதிலே அமல் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ, ஐந்து நேர தொழுகைகளையும் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே இமாம் ஜமாஅத்துடன் தொடர்புள்ளவர்களாக இருக்கிறார்களோ, இவர்கள் அனைவருக்கும் அந்த பரக்கத், இவர்கள் அனைவரும் அந்த பரக்கத்துக்குரியவர்களாக மாறிவிடுகிறார்கள். அந்த மஸ்ஜிதிலே பிரித்து கொடுக்கப்பட்ட அந்த பரக்கத் இந்த மனிதனுடைய வாழ்க்கையில ஏற்படுகிறது. மஸ்ஜிதிலே வந்து அல்லாஹுடைய அந்த கயிரையும் அல்லாஹுடைய அந்த பரக்கத்தையும் வாழ்க்கையுடைய நிம்மதியையும் பெற்ற அந்த மனிதன் தன்னுடைய வீட்டுக்கு செல்கிறான், அவருடைய வீடு அது பரக்கத்துள்ளாதாக மாறிவிடுகிறது. அவன் தொழிற்சாலைக்கு செல்கிறான், அவருடைய தொழில் புரியும் இடம் அது கயிறானதாக வரக்கத்துள்ளதாக இறங்குகிறது. அவருடைய குடும்பத்துடன் அவன் இருக்கிறான், அவருடைய குடும்பம் கயிறு வரக்கத்துள்ளதாக இறங்குகிறது. எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கயிறு பரக்கத்துகளை மனிதன் நாடக்கூடிய நனவுகளை மஸ்ஜிதுகளுடனும் மஸ்ஜிதுகளே நடைபெறக்கூடிய அமல்களிலையும் தான் வைத்திருக்கிறான் என்பதை அல்லாஹ் முதல் முதலிலே இந்த உலகத்திலே கட்டிடமாக கட்டப்பட்ட ஆலயமாக மஸ்ஜிதாக அல்லாஹ் தஆலா கட்டி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை யோசிப்பதற்கு முன்னால், உங்களுடைய குடும்பத்தை யோசிப்பதற்கு முன்னால், உங்களுடைய தொழில் வருமானத்தை யோசிப்பதற்கு முன்னால், உங்களுடைய ஆசிரத்தை நீங்கள் யோசித்து சீர்படுத்துவதற்கு முயற்சி செய்யுங்கள். அதற்காக வேண்டி மஸ்ஜிதுகளுடன் மஸ்ஜிதுகளுடைய அமல்களுடன் நீங்கள் தொடர்புள்ளவர்களாக இருங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குறிப்பிடுகிறார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே அல்லாஹ்வுடைய பைத்துல்லா அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகள் இவைகள் கட்டப்படுவது ஒரு இபாதத்தாக இருக்கிறது, அதனை பராமரிப்பது ஒரு இபாதத்தாக இருக்கிறது. இந்த காலத்திலே ஜுல்காதாவுடைய மாதம் ஹஜ்ஜுடைய மாதமாக இருக்கிறது. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த தியாகங்களை பற்றி நாம் அதிகமாக ஞாபகப்படுத்தப்படுகிறது, அதிகமாக அவர்களை பற்றி பிரஸ்தாபிக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுடைய சரித்திரத்திலே அவர்களுடைய தியாகத்திலே முழு உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களுக்கும் எல்லா ரீதியிலையும் அல்லாஹ் ஒரு படிப்பினை வைத்திருக்கிறார். கண்ணியமான சோதர்களே, அது மஸ்ஜித் கட்டுவதாக இருந்தாலும் சரி, பிள்ளை வளர்ப்பதாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, தியாகமாக இருந்தாலும் சரி, பொறுமையாக இருந்தாலும் சரி, விருந்து உபசரிப்பதாக இருந்தாலும் சரி, அனைத்து விடயங்களிலேயும் ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சரித்திரத்திலே அல்லாஹ் ஜல்லா ஷானஹு தஆலா ஒரு முன்மாதிரியை பதிப்பினையை அல்லாஹ் வைத்திருப்பதாக குர்ஆனிலேயும் அல்லாஹ் குறிப்பிடுகிறார். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பைத்துல்லா முதல் முதலாக மலக்குமார்கள் மூலமாக கட்டப்படுகிறது. அதற்கு பின்னால் அல்லாஹ்வின் ஷானஹு தஆலா ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த பைத்துல்லாவை கட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் அவர்களை தேர்ந்தெடுக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் பல தியாகங்களை செய்ய வைத்து, பல பல இன்னல்களை அவர்களுக்கு சுமக்க வைத்து, பல பொறுமையை அவர்கள் மேற்கொண்டதற்கு பின்னால் அல்லாஹ் மூன்று விதமான பொறுப்புகளை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிலை வணக்கம் வணங்கக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே அவர்கள் வாழ்கிறார்கள். சிலை வணங்கிகளாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு மத்தியிலே அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை அவர்களுக்கு தாவத் கொடுக்கிறார்கள், அவர்களுக்கு ஏவுகிறார்கள். அவர்களுடைய தந்தையும் கூட அவர்களுடைய அழைப்பை ஏற்கவில்லை, மாறாக அவர்களை வீட்டை விட்டு அவர்களுடைய தந்தை விரட்டி விடுகிறார். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிலை வணக்கத்துக்கு எதிராக இருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை இந்த சிலைகளை உடைத்து எரிக்குமாறு, அந்த கட்டளையின் பிரகாரம் அவர்கள் சிலைகளை உடைத்து விடுகிறார்கள். அதற்கு பின்னால் அதன் அரசன் இவர்களை விசாரித்து இவர்கள் செய்த இந்த குற்றத்திற்கு தண்டனையாக ஒரு பிரமாண்டமான நெருப்பை மூட்ட வைத்து அதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போடப்படுகிறார்கள். அல்லாஹ் அதிலிருந்து அவர்களை பாதுகாத்து அவர்களுக்கு அல்லாஹ் ஈடற்றத்தை வெற்றியை கொடுக்கிறார். அங்கிருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் புறப்பட்டு அவர்களுடைய மனைவியை கூட்டிக் கொண்டு அவர்கள் ஷாம் தேசத்துக்கு வருகிறார்கள். வரும் பொழுது அவர்களை ஒரு அரசர், ஒரு கொடிய ஒரு கெட்ட அரசன் அவர்களுடைய மனைவியை தன்வசம் ஆக்கிக் கொள்வதற்கு முயற்சி செய்த பொழுது அல்லாஹ் அதிலிருந்தும் அவர்களை பாதுகாத்ததின் காரணமாக அந்த அரசன் மூலமாக அவர்களுக்கு ஒரு அடிமை பெண் கிடைக்கிறார். அதுதான் ஹஜ்ரத் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம். இவர்கள் இரண்டு பேரையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட்டிக் கொண்டு ஷாம் தேசத்திலே குடும்பம் நடத்துகிறார்கள். சாரா அலைஹிஸ்ஸலாம் அழகு பெண்ணாக இருந்தார்கள், அவர்களுடைய மனைவியாக இருந்தார்கள். ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அடிமையாக இருந்தார்கள். இப்பொழுது சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கவில்லை. அழகு பெண்ணாக சௌந்தரியமானவர்களாக இருந்தாலும் குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை. ஆனால் அவர்களுக்கு கிடைத்த அந்த அடிமை பெண் மூலமாக அவர்கள் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் கற்பம் கொடுக்கிறார்கள். இப்பொழுது சக்கலத்து இரவுகளுக்கு மத்தியில் ஏற்பட்ட இந்த பொறாமையின் காரணமாக சாரா அலைஹிஸ்ஸலாம் நினைக்கிறார்கள், நான் இவ்வளவு காலமாக மனைவியாக இருக்கிறேன், எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே, இந்த அடிமை பெண்ணுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கிறதே என்று இரண்டு பேருக்கு மத்தியிலே பொறாமை ஏற்பட அல்லாஹ்வுடைய உத்தரவின் பிரகாரம் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூட்டிக் கொண்டு ஹிஜாஸுக்கு, மக்கா முக்கர்ரமாவுக்கு பிரயாணத்தை மேற்கொள்கிறார்கள். இவ்வாறாக வந்து ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தன்னுடைய குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் குழந்தை பருவமாக இருக்கிறார்கள். அவர்களுடன் வந்து முதல் முதலாக குடிபெயர்கிறார்கள் மக்காவிலே. மக்காவிலே குடியேறிய முதல் குடும்பமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பமாக இருக்கிறது. இவர்களை விட்டுவிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மூன்று துஆக்களை அல்லாஹ்விடம் கேட்கிறார்கள். ரப்பி இன்னி அஸ்கந்து மின் ஸுர்ரியத்தி பிவாதின் கைரி தி ஸர்இன் இந்த பைத்துல் முஹர்ரம். யா அல்லாஹ், எந்த மனித சஞ்சாலமும் எந்த புட்பூண்டுகளும் முளைக்க தகுதியற்ற இந்த மனித சஞ்சாலமற்ற இந்த பாலைவனத்திலே என்னுடைய குடும்பத்தை உன் பொறுப்பிலே விட்டு செல்கிறேன். யா அல்லாஹ், அவர்களுக்கு மூன்று விதமான துஆக்களை, ரப்பனா லியுகீமுஸ் ஸலாத், யா அல்லாஹ் அவர்கள் உன்னுடைய இபாதத்தை தொழுகையை சரிவர நிறைவேற்ற கூடியவர்களாக ஆக்குவாயாக. மனைவியை பிள்ளையும் தட்டத்தனியாக விட்டுவிட்டு அல்லாஹுடைய ஒரு கட்டளையை நிறைவேற்றி விட்டு அல்லாஹுடைய ஒரு இபாதத்தை தியாகத்தை செய்துவிட்டு அவர்கள் செய்த முதல் துஆ என்னுடைய குடும்பம் உன்னுடைய இபாதத்தை தொழுகையை சரிவர நிறைவேற்றக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. மனிதர்கள் மக்களிலே சிலரை இங்கே குடியமைப்பாயாக, குடியமைப்பு செய்வாயாக. பழங்களை கொண்டு அவர்களுக்கு உணவளிப்பாயாக, ஏனென்றால் அவர்கள் உனக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு பழங்கள் மூலமாக உதவி செய்வாய்ப்பாயாக என்று இந்த மூன்று துவாக்களையும் செய்துவிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சென்று விடுகிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, நாம் விளங்கக்கூடிய ஒரு படிப்பினை என்னவென்றால், நாம் குர்ஆன் ஓதுகிறோம், ஒரு சூரா யாசினை ஓதுகிறோம், எமக்கு ஒரு தேவை ஏற்படுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கட்டம் எந்த மனிதர்களுடைய உதவியுமே இல்லாத, எந்த உணவுக்குரிய ஏற்பாடும் இல்லாத, எந்த மனித சஞ்சாலமும் அற்ற அந்த தண்டம் தனியாக அந்த பாலைவனத்திலே தன்னுடைய மனைவியை விட்டுவிடுமாறு அல்லாஹ்வுடைய கட்டளையை அவர்கள் அடிபணிந்து அவர்கள் அந்த தியாகத்துக்கு பின்னால் கேட்ட துஆவும் ஆபிரமாக மறுமையாகத்தான் இருந்தது. அவர்கள் துனியாவுடைய காரியங்களை முற்படுத்தவில்லை, துனியாவுடைய தேவைகளை முற்படுத்தவில்லை. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமும் துஆ கேட்கும் பொழுது, அல்லாஹ்விடம் கேட்கும் பொழுது இரண்டு ரக்அத்துகளை தொழுதுவிட்டு அல்லாஹ்விடம் கேட்கிறோம், சூரா யாசினை ஓதிவிட்டு அல்லாஹ்விடம் கேட்கிறோம், ஒரு சதகாவை கொடுத்துவிட்டு ஒரு அல்லாஹ்விடம் துஆ கேட்கிறோம், நோன்பு பிடித்துவிட்டு அல்லாஹ்விடம் துஆ கேட்கும் பொழுது எம்முடைய உலக காரியம் அது தேவையாக அது முன்னாக இருந்தாலும் கூட ஆகிரத்துடைய விடயங்களை முற்படுத்துவதுதான் துஆவுடைய முறை என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துஆவின் மூலமாக எமக்கு விளங்கக்கூடிய விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, குடும்பத்தை தட்டம் தனியாக விட்டு சென்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுமார் மூன்று அல்லது நான்கு தடவைகள் மறுபடியும் ஷாமிலே இருந்து அவர்கள் மக்காவுக்கு வருகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாவாவுடைய பணியை ஷாம் தேசத்திலே செய்கிறார்கள். இங்கு தன்னுடைய மனைவி ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சட்டம் தனியாக அல்லாஹ்வுக்கு அடிபணிந்தவர்களாக அவர்கள் அங்கே வாழ்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு பல உதவிகளை செய்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இப்ப இந்த காலகட்டத்திலே யமன் தேசத்துக்கு செல்லக்கூடிய ஒரு 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 கோத்திரத்தினர் அவர்கள் அந்த வழியாக செல்லும் பொழுது இங்கே பறவைகள் பறக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்துவிட்டு இங்கே தண்ணீர் கிடைக்கும் என்று அவர்கள் நினைத்து அவர்கள் அங்கே வருகிறார்கள். ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஜம்ஜம் என்ற நீரை அவர்களுக்கு கொடுக்கிறான். தண்ணீர் தேடி அலைகிறார்கள், ஓடுகிறார்கள். சஃபா மர்வாவுக்கு மத்தியிலே அலைகிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஜம்ஜம் என்ற நீரை அவர்களுக்கு கொடுக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வை நல்லடியார்களே, இப்பொழுது இந்த கோத்திரத்தினர் தண்ணீர் இருப்பதை கண்டு வந்து இங்கே ஒரு பெண்ணும் ஒரு குழந்தையும் இருப்பதை கண்டு இவர்களிடம் அனுமதி கேட்கிறார்கள். எனக்கும் இங்கே தங்குவதற்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்டதின் பிரகாரம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் கூறுகிறார், உங்களுக்கு இங்கே தங்குவதற்கு அனுமதி இருக்கிறது, ஆனால் இந்த தண்ணீரிலே உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது என்று சொன்னதின் பிரகாரம் அந்த கோத்திரத்தினர் பனு ஜுர்ஹும் என்ற கோத்திரத்தினர் அங்கே தன்னுடைய இருப்பிடமாக ஆக்கிக் கொள்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இப்பொழுது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வளர்கிறார்கள். அவர்களும் வளர்ந்து அங்கே அவர்கள் வாலிபமாக வயோதிகமாக அவர்களும் அங்கே வளர்ந்து அந்த கோத்திரத்தினர் சேர்ந்த ஒரு பெண்ணை அவர்கள் திருமணம் முடிக்கிறார்கள். இந்த காலகட்டத்திலே தான், அவர்கள் வளரக்கூடிய காலகட்டத்திலே தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இரண்டு மூன்று தடவைகள் மக்காவுக்கு வருகிறார்கள். ஒரு தடவை அவர்களை அறுப்பதற்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவர்கள் வந்த ஒரு கட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருமணம் முடிந்ததற்கு பின்னால் ஒரு தடவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். வந்த பொழுது அவர்கள் வீட்டிலே இல்லை, மனைவி மட்டும் இருக்கிறார். மனைவியிடம் எங்கே உங்களுடைய கணவர் என்று கேட்க, கணவர் வேட்டைக்கு சென்றிருக்கிறார், உங்களுடைய குடும்ப நிலைமைகள் எவ்வாறு என்று கேட்கும் பொழுது அந்த பெண் குறை கூற ஆரம்பிக்கிறார். இப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள், உன்னுடைய கணவர் வந்தார், உன்னுடைய கணவருக்கு என்னுடைய சலாமை சொல்வாயாக, உங்களுடைய வீட்டு பணியை மாற்றி விடுவாயாக என்று சொல்லும்படி சொல்லிவிட்டு சென்று விடுகிறார்கள். இவர்கள் சென்றதற்கு பின்னால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வீட்டுக்கு வருகிறார்கள். வந்தவன் அந்த மனைவி கூறுகிறார், இப்படியான ஒரு மனிதர், ஒரு சாலிஹான மனிதர் வந்தார், உங்களுக்கு சலாம் சொல்ல சொன்னார், வீட்டு பணியை மாற்றி அமைக்க சொன்னார் என்று சொன்ன பொழுது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் விளங்குகிறார்கள், என்னுடைய தந்தை வந்து விட்டு சென்றிருக்கிறார், வீட்டு பணி என்று சொன்னது உன்னுடைய மனைவியை விட்டு விடுவாயாக, அவர் உனக்கு பொருத்தமானவர் கிடையாது என்று சொல்லி விட்டு சென்றிருக்கிறார் என்பதா. எனவே அவர்கள் மனைவியை விட்டு விட்டு இன்னொரு திருமணம் முடித்து விடுகிறார்கள். மறுபடியும் ஒரு தடவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். வந்த நேரத்திலே அப்பொழுதும் அவர்கள் வீட்டில இல்லை, அவர்களுடைய மனைவி இருக்கிறார். உங்களுடைய நிலைமைகள் எவ்வாறு என்று கேட்ட பொழுது நாங்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறோம், மிகவும் கைராக இருக்கிறோம் என்று சொன்ன பொழுது நீங்கள் எதை சாப்பிடுகிறீர்கள், நாங்கள் மாமிசத்தை நாங்கள் சாப்பிடுகிறோம், எதை குடிக்கிறீர்கள், நாங்கள் தண்ணீர் குடிப்பதற்கு தண்ணீர் இருக்கிறது, குசிப்பதற்கு மாமிசம் இருக்கிறது என்று அவர்கள் குடும்பத்துடைய கணவரை பற்றி நலவாக கூறியதின் காரணமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்கிறார்கள், அல்லாஹ் உங்களுடைய மாமிசத்திலையும் உங்களுடைய தண்ணீரிலையும் செய்வானாக, உங்களுடைய கணவர் வந்தால் உங்களுக்கு நீ என்னுடைய சலாமை சொல்லிவிட்டு வீட்டு படியை பற்றி பிடித்துக் கொள்வாயாக என்று கூறுவாயாக என்று சொல்லிவிட்டு அவர்கள் சென்று விடுகிறார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் திரும்பி வந்து அவர்கள் விடயத்தை சொன்ன பொழுது என்னுடைய தந்தை வந்திருக்கிறார், அவர்கள் என்னுடைய மனைவியை உறுதியாக ஒழுங்காக அவரை பற்றி பிடித்துக் கொள், என்னை வைத்துக் கொள்வாயாக என்பதாக கூறிவிட்டு சென்றிருக்கிறார் என்பதாக அவர்கள் விளக்கிக் கொள்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு பெண்ணை ஒரு பிள்ளையை வளர்க்கும் பொழுது நம்முடைய குடும்ப நிலைமைகள், நாம் வசதியுள்ளவர்களாக இருந்தாலும் நாம் பண செல்வந்தர்களாக இருந்தாலும் குடும்ப வாழ்க்கை என்பது அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழ்மையை விட்டு பாதுகாப்பு தேடிய ஹஜரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எளிமையாக வாழ்ந்தார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெருமையாக செல்வந்தராக வாழ்வது, ஒரு மனிதனிடத்திலே செல்வம் இருக்கிறது ஒரு பெரிய விடயம் கிடையாது. செல்வந்தராக இருந்தாலும் எளிமையாக வாழக்கூடிய வாழ்வை பழகிக்கொள்ள வேண்டும் என்பது இந்த விடயம் மூலமாக எனக்கு தெரிய வருகிறது. என்னுடைய பிள்ளைகளை என்னுடைய செல்வத்துக்கேற்ப அவர்களுக்கு ஆசைகளையும் பூசைகளையும் கூட்டி அவர்களுக்கு நாம் அவர்களை வளர்ப்போம் சொன்னால், திருமணத்துக்கு பின்னால் அவர்களுக்கு கணவர் மூலமாக வரக்கூடிய அந்த கஷ்டங்கள் காரணமாக நாம் வீட்டிலே வாழ்ந்த அந்த சொகுசுகள் கணவன் வீட்டிலே இல்லை என்றால் கண்ணியமான சகோதரர்களே, அந்த குடும்பம் பிரச்சினையிலே அமைவதற்கு ஒரு காரணமாக அமைகிறது. எனவே தான் நாம் பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது, குடும்ப நடத்தும் பொழுது இந்த விடயங்களை நாம் உணர்த்தி எளிமையாக பணம் இருந்தாலும் செல்வம் இருந்தாலும் எளிமையாக வாழ்வது ஒரு குடும்ப வாழ்க்கை ஒற்றுமையாக அமைவதற்கு ஒரு காரணம் என்பதை இந்த விடயம் மூலமாக நமக்கு விளங்கி வருகிறது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்பொழுது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வளர்ந்து அவர்கள் வாலிபமாகி அவர்கள் அந்த பனூ ஜுர்ஹம் கோத்திரத்தினர் மக்காவை ஆட்சி செய்கிறார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஃபாத்தாக விட அதற்கு பின்னால் பனூ ஜுர்ஹம் என்ற கோத்திரத்துக்கு பதிலாக பனூ ஹுஸாஆ என்ற கோத்திரத்தினர் அந்த மக்காவிலே பொறுப்பை எடுக்கிறார்கள். பனூ ஜுர்ஹம் என்ற கோத்திரத்தினை அவர்கள் விரட்டி அடித்து விட்டு பனூ ஹுஸாஆ கோத்திரத்தினர் மக்காவை ஆட்சி செய்கிறார்கள். இதில் இருந்த ஒரு மனிதர் தான் சேர்ந்த ஒரு அரசர் தான். அவர் என்ன செய்கிறார், அவன் ஜமலுக்கு அல்லது ஹபசாவுக்கு சென்ற நேரத்திலே ஒரு சிலையை கொண்டு மக்காவிலே வைத்து விடுகிறார். அவ்வாறு தான் மக்காவிலே சிலை வணக்கம் ஆரம்பிக்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நரகத்திலே கண்டேன், அவனுடைய குடல்கள் அவனுடைய உடம்பிலே சுற்றியவனாக அவன் நரகத்திலே வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறான். மக்காவிலே ஹிஜாஜிலே சிலை வணக்கத்தை ஆரம்பித்து கொண்டு வந்து ஆரம்பித்தவன் இவன் தான் என்பதாக அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்பொழுது அவர்கள் அங்கே வாழ்கிறார்கள். மக்காவிலே பராமரிக்கிறது காபாவை பராமரிப்பதற்கு அங்கே யாரும் கிடையாது. அங்கே மக்காவிலே காபாவிலே ஷிர்க்குகளும் பிதஅத்துகளும் அல்லாஹ்வுக்கு மாற்றமான விடயங்களும் அங்கே மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது பல நூற்று கணக்கான வருடங்களுக்கு பின்னால்
குறைசிகள் மசூரா செய்கிறார்கள், இந்த பைத்துல்லாவை நாம் கட்ட வேண்டும், இதனுடைய கட்டிடங்கள் எல்லாம் சுவர்கள் எல்லாம் பழுதடைந்து, இதனுடைய கட்டிடங்கள் எல்லாம் பழுதடைந்து இந்த காபாவை புனர் நிர்மாணம் செய்யணும் என்று அவர்கள் மசூரா செய்து ஒரு முடிவுக்கு வருகிறார்கள் குறைசிகள். அந்த மசூராவின் பிரகாரம் காபத்துல்லா மறுபடியும் கட்டப்படுகிறது. அவர்களுடைய முடிவிலே ஒரு மகத்தான ஒரு பெரிய ஒரு முடிவு தான், இந்த பொருளிலே நாம் சேர்க்கக்கூடிய இந்த பணத்திலே ஹராமான பொருட்கள் ஹராமான பணம் சேர்க்கப்பட மாட்டாது என்பதை அவர்கள் உறுதியாக முடிவு செய்து அந்த காபாவை கட்ட ஆரம்பிக்கிறார்கள். இப்பொழுது கட்டிக் கொண்டிருக்கிறார்கள், அந்த சமயத்திலே ஹலாலான பணம் முடிந்து விடுகிறது. இப்பொழுது மசூரா செய்கிறார்கள், என்ன செய்வது, இவ்வாறே கட்டுவதா அல்லது ஹராமான பணத்தையும் சேர்த்து வேலையை முடிப்பதா என்று அவர்கள் ஆலோசனை செய்த பொழுது, இல்லை இல்லை, இதிலே ஹராமான பணம் இதிலே சேர்க்கப்பட மாட்டாது, நாம் ஹலாலான பணத்திலே மாத்திரம் தான் கட்ட வேண்டும் என்று அந்த முடிவின் பிரகாரம் அந்த காபாவுடைய ஒரு கட்டிடம் அது அரைவாசியிலே நின்றது தான். இப்பொழுது நாம் பார்க்கலாம் காபாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹதீம் என்று சொல்லக்கூடிய அந்த அரை சிவர் பகுதி அந்த கட்டிடத்திலே ஹலாலான பணம் இல்லாமல் அவ்வாறு நின்று விடுகிறது. கண்ணியமான சகோதரர்களை அல்லாஹ்வின் நன்னடியார்களே, குரேஷிகளுடைய கட்டிடத்திலே அவர்கள் செய்த ஒரு மாற்றம் என்னவென்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபாவை கட்டும்பொழுது அந்த காபாவுக்கு ரெண்டு வாயல்கள் இருந்தது. அந்த காபாவுடைய வாயல்கள் அது உயர்ந்தது இல்லாமல் அது தனிந்ததாக இருந்தது. குரேஷிகள் கட்டும்பொழுது அந்த கட்டிட அமைப்பை மாற்றி விடுகிறார்கள், காபாவுடைய வாயலை உயர்த்தி விடுகிறார்கள், அதனுடைய ஒரு வாயலை இல்லாமலாக்கி விட்டு குரேஷிகள் அவ்வாறு கட்டுகிறார்கள். இப்பொழுது ஹஜரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு பின்னால் நான்கு கலீபாக்களுடைய காலத்திலே இந்த காபா புனர் நிர்மாணம் செய்யப்படவில்லை. அதற்கு பின்னால் ஹஜரத் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆட்சிக்கு பின்னால் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு பனு உமையாக்களுடைய ஆட்சி, அவர்களுடைய மகன் யசீத் இப்னு முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலத்திலே அவர்கள் மக்கா முகர்ரமா மதீனா முனவ்வராவை கைப்பற்ற வேண்டும் என்ற நோக்கத்திலே படையெடுத்து மதீனாவுக்கு படையெடுக்கிறார் முஆவியா இப்னு யசீத். இப்பொழுது மதீனாவிலே சென்று அங்கே கைப்பற்றி மதீனாவை கைப்பற்றிக் கொள்கிறார். அதற்கு பின்னால் அம்ர் இப்னு ஸயீத் அல் உதவி என்ற மனிதருடைய தலைமையின் கீழால் மக்காவுக்கு வருகிறார். மக்காவிலே ஹஜரத் அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கலீபாவாக இருக்கிறார்கள். அவர்களுடைய யுத்தம் செய்யும் பொழுது மக்காவை கைப்பற்ற முயன்ற பொழுது அவர்கள் தோத்து விடுகிறார்கள். ஹஜரத் அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த படையை அழித்து அந்த படையை தோல்கடித்து அவர்களை விலக்கி விடுகிறார்கள். இந்த சண்டையின் பொழுது மக்காவுடைய சிவர்கள் மக்காவுடைய கட்டிடங்கள் மறுபடியும் பழுதடைகிறது. சுமார் ஒரு அல்லது இரண்டு வருடங்களுக்கு பின்னால் அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மனிதர்களுடன் மக்கா வாசிகளுடன் மஷூரா செய்கிறார்கள். இப்பொழுது எங்களிடத்திலே பணம் இருக்கிறது, வருமானம் இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, எல்லா பலங்களும் இருக்கிறது, இந்த காபாவை நாம் உடைத்து விட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டியது போன்று நாம் இந்த காபாவை மறுபடியும் கட்டுவோமே, அதனுடைய உங்களுடைய ஆலோசனைகளை சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுது ஹஜரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு இடத்திலே நீங்கள் இந்த காபாவை உடைக்க வேண்டாம், ஏனென்றால் இந்த காபா நபி அவர்கள் பார்த்த காபா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்த்த காபா, சஹாபாக்கள் பார்த்த காபா, முஸ்லிம்கள் பார்த்த காபா, நபி அவர்கள் சலாம் செய்த காபா, இந்த காபாவை உடைக்க வேண்டாம் என்பது என்னுடைய தாழ்மையான மஷூரா என்று அவர்கள் சொல்லிவிடுகிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நான் இஸ்திஹாரா செய்துவிட்டு நானே கூறுகிறேன் என்று சொல்லிவிட்டு அடுத்த நாள் வந்து கூறுகிறார்கள், நான் இந்த காபாவை மறுபடியும் உடைத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டியது போட்டு கட்டுவதற்கு நான் உத்தரவிடுகிறேன், ஏனென்றால் நபி அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸை நான் கேட்டிருக்கிறேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த ஹதீஸை ரிவாயத் செய்கிறார்கள், நான் இந்த காபாவை உடைத்து விட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடக்கியது போன்று இரண்டு வாயல்களை வைத்து இந்த கதவை பணித்து வைத்து கட்டுவதற்கு மனம் விரும்புகிறது. ஆனால் இந்த மக்கத்து குறைசிகள் இந்த முஹம்மத் அவர்கள் வந்து எங்களுடைய மார்க்கத்தையும் மாற்றி விட்டார், எங்களுடைய குடும்பத்தையும் பிரித்து விட்டார், இந்த காபாவையும் உடைத்து கட்டுவிட்டார் என்று குறை சொல்வார்களே. எனவே அதற்கு பயந்து இதிலே நான் கை வைக்க மாட்டேன். ஆனால் நபி அவர்களுக்கு ஒரு ஆசை இருந்ததாக அந்த ஹதீஸ் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் விவாதம் செய்கிறார்கள். எனவே நபியுடைய அந்த விருப்பம் உள்ள அந்த ஹதீஸை முன்வைத்து அந்த காபா உடைக்கப்பட்டு மறுபடியும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டியது போன்று கட்டப்படுகிறது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்பொழுது இவர்கள் கட்டி முடிந்து சுமார் 2 வருடங்களுக்கு பின்னால் அப்துல் மலிக் இப்னு மர்வானுடைய ஆட்சி காலம், ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் மக்காவிலே கவர்னராக நியமிக்கப்படுகிறார். ஹஜ்ரத் அப்துல்லாஹி இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஷஹீதாக்கப்படுகிறார்கள். மக்காவிலே ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் கவர்னராக பொறுப்பாக மாறிவிடுகிறார். இப்பொழுது ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அப்துல் மலிக் இப்னு மர்வான் என்ற அந்த அரசருக்கு கடிதம் எழுதுகிறார். அப்துல்லாஹி இப்னு ஜுபைர் ஏதோ பொய்யான ஒரு ஹதீஸை வைத்து இந்த காபாவை உடைத்து கட்டியிருக்கிறார், எனவே நீங்கள் எங்களுக்கு அனுமதி தாருங்கள், இந்த காபாவை உடைத்துவிட்டு மறுபடியும் குறைசிகள் கட்டியது போட்டு கட்டுவோம் என்று அனுமதி கேட்க அரசரும் அனுமதி கொடுக்க மறுபடியும் அந்த காபா 2 வருடத்திலே உடைக்கப்பட்டு குறைசிகள் கட்டியது போட்டு கட்டப்படுகிறது. 2 வருடங்களுக்கு பின்னால் அப்துல் மலிக் இப்னு மர்வான் ஹஜ்ஜிக்கு வருகிறார். அவர்கள் தவாப் செய்கிறார், காபத்துல்லாவை தவாப் செய்கிறார். தவாப் செய்யும் பொழுது அவர் கூறுகிறார், ஏதோ அப்துல்லாஹி இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு பொய்யான ஒரு இட்டுக்கட்டான ஒரு ஹதீஸை வைத்து அவருக்கு விருப்பமான மாதிரி இந்த காபாவை கட்டியிருக்கிறாரே என்று அவர்கள் சொல்ல அரசருடன் தவாப் செய்யக்கூடிய சில மனிதர்கள் சொன்னார்கள், இல்லை அரசர் அவர்களே, நபி அவர்களுடைய ஒரு விருப்பம் இருந்தது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஒரு ஹதீஸ் இருக்கிறது, நபி அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸை ரிவாயத் செய்யக்கூடிய அந்த ஹதீஸை நாங்களும் கேட்டிருக்கிறோம், இது பொய்யான ஒரு விடயம் அல்ல என்று அவர்கள் சொல்ல அரசருக்கு கவலை ஏற்படுகிறது. இது முதலிலே எனக்கு தெரியும் என்றிருந்தால் இதனை உடைப்பதற்கு நான் அனுமதி கொடுத்திருக்க மாட்டேனே என்றாலும் அந்த காபா மறுபடியும் உடைக்கப்படவில்லை. அதற்கு பின்னால் உமையாக்களுடைய ஆட்சிக்கு பின்னால் ஹிஜ்ரி 132 ஆண்டு அப்பாசியர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள். அவர்களிலே 2வது அல்லது 3வது கலீஃபா ஹாரூன் ரஷீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மதீனாவிலே உள்ள இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு கடிதம் எழுதுகிறார்கள். இந்த காபாவை உடைத்துவிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டியது போன்று கட்டுவதற்கு அனுமதி தாருங்கள் என்று அவர்களிடத்திலே அனுமதி கேட்கப்பட்ட பொழுது இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஃபத்வா, தஹூ, நீங்கள் இந்த காபாவை கட்டுவது உடைக்கக்கூடிய இந்த விடயத்தை விட்டுவிடுங்கள், அரசர்களுடைய விளையாட்டு பொருளாக இந்த காபாவை நீங்கள் ஆக்கிக் கொள்ளாதீர்கள், இது எப்படி இருக்கிறதோ அது அப்படியே விட்டு விடுங்கள் என்ற இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அந்த முடிவின் பிரகாரம் தான் இன்று வரைக்கும் அந்த காபா எப்படி குரைஷிகள் கட்டினார்களோ அந்த கதவு உயர்த்தப்பட்டு ஒரு கதவுடன் அந்த ஹதீமுடன் அந்த அறை சிவருடன் எப்படி குரைஷிகள் கட்டினார்களோ அதே கட்டிடமாக அந்த முறையின் பிரகாரம் தான் தியானம் வரைக்கும் இருக்கும் என்பதை அந்த இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய ஃபத்வாவின் பிரகாரம் காபாவுடைய கட்டிடம் இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வுடைய மஸ்ஜித், அல்லாஹ்வுடைய ஆலயம், அல்லாஹ்வுடைய பைத்துல்லாஹ், நாம் ஹஜ் செய்வதற்கு ஆசைப்படுகிறோம், உம்ரா செய்வதற்கு ஆசைப்படுகிறோம், இந்த பைத்துல்லாஹ்வுடைய சரித்திரம் இதுவாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த பொறுப்பை சும்மா கொடுக்கவில்லை, பல தியாகங்களை செய்தார்கள். சிறு பிராயத்திலே அல்லாஹ் சோதித்தான், வாலிபத்திலே அல்லாஹ் சோதித்தான், வயோதிபத்திலே அல்லாஹ் சோதித்தான், நெருப்பிலே போடப்பட்டு சோதிக்கப்பட்டார்கள், அரசர் மூலமாக சோதிக்கப்பட்டார்கள், குடும்பத்தை பிரித்து அவர்களை அல்லாஹ் சோதித்து பல தியாகங்களுக்கு பின்னால் பிள்ளையை அருங்கள் என்றும் அல்லாஹ் கூறியது. அந்த கட்டளையும் செய்யாமல் இருப்பதற்கு அவர்கள் தயங்கவில்லை, அதையும் அல்லாஹ்வுக்காகவே நீ செய்ய செய்ய முயன்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போன்ற அந்த தியாகத்துள்ள அந்த நபிக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மூன்று பொறுப்புகளை அல்லாஹ் கொடுக்கிறார். வஇஸ் யர்ஃபஉ இப்ராஹிம் அல் கவாஇத மினல் பைத் வஇஸ்மாயில் ரப்பனா தக்கபல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். அல்லாஹ் தந்தையையும் மகனையும் இரண்டு பேருக்கும் அல்லாஹ் கொடுத்த பொறுப்பு, நீங்களும் உங்களுடைய மகனும் சேர்ந்து இந்த பைத்துல்லாவை கட்டுங்கள். அல்லாஹ்விடம் துஆ செய்தவர்களாக அந்த காபாவுடைய சிவர்களை, அதனுடைய தூண்களை, அதனுடைய புனர் நிர்மாணங்களை, அதனுடைய கட்டிடங்களை அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சேர்ந்து அந்த விடயத்தை அந்த காபாவை கட்டுகிறார்கள். காபா கட்டி முடிந்து விடுகிறது. இப்பொழுது அல்லாஹ் சொல்லக்கூடிய இரண்டாவது பொறுப்பு, வஅஸ்ஸின் பின்னாசி பில் ஹஜ், மக்களுக்கு நீங்கள் அழைப்பு கொடுங்கள். மஸ்ஜித் கட்டப்பட்டிருக்கிறது, அல்லாஹ்வுடைய பைத்துல்லா அல்லாஹ்வுடைய ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது. மஸ்ஜிதை சும்மா விட முடியாது, மஸ்ஜிதை ஏதோ திறந்து வைக்க முடியாது. மஸ்ஜிதுக்கு மக்கள் வருவதற்காக வேண்டி பைத்துல்லாவை கட்டிய அந்த பொறுப்புதாரிடமே அல்லாஹ் கூறுகிறான், மக்களுக்கு நீங்கள் அழைப்பு கொடுங்கள். கண்ணியமான சோதரே பெரியார்களே, மஸ்ஜிதுக்கு வருவதற்கு, மஸ்ஜிதிலே அமல் செய்வதற்கு, மஸ்ஜிதிலே சொல்வதற்காக வேண்டி மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள், மஸ்ஜிதுடைய பொறுப்பதாரிகள் அவர்கள் தான் மிகவும் தகுதி பெற்றவர்கள். மக்கள் யாரெல்லாம் தொழாமல் இருக்கிறார்களோ, மஸ்ஜிதை விட்டு தூரமானவர்களாக இருக்கிறார்களோ, தொழுகை இல்லாதவர்களாக இருக்கிறார்களோ, அவர்களிடம் அலைந்து திரிந்து அவர்களை பள்ளிக்காக பள்ளிக்கு வரும்படி அழைப்பு கொடுக்கிறது அல்லாஹ் கூறுகிறார், மஸ்ஜிதுடைய நிர்வாகத்துடைய பொறுப்பாகும், மஸ்ஜிதுடைய பொறுப்பதாரிகளுடைய பொறுப்பாகும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பொறுப்பு, மஸ்ஜிதை கட்டிவிட்டு மஸ்ஜிதுக்கு மக்கள் வருவதற்காக, ஹஜ்ஜிக்காக மக்கள் வருவதற்காக அழைப்பு கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் மூன்றாவதாக கூறுகிறார், அந்தஃபிரா பைதிய அல்தாஇபீன் வல் ஆகிபீன வர் ருக்அஸ் ஸுஜூத். இந்த மஸ்ஜிதுக்கு அல்லாஹ்வுடைய பைத்துல்லாவுக்கு வரக்கூடிய ஹாஜிமார்கள், வரக்கூடிய தவாஃப் செய்வதற்கு அமல் செய்வதற்கு வரக்கூடியவர்களுக்காக வேண்டி இந்த இடத்தை நீங்கள் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். சுத்தமாக வைப்பதும் உங்களுடைய பொறுப்பு தான் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போன்ற ஒரு நபிக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு என்ன தெளிவுபடுத்துகிறார் என்றால், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அல்லாஹ் கூறுகிறான், மனிதர்களுடைய நம்முடைய ஈமான் அதிகப்படுவதற்காக வேண்டி, நம்முடைய ஈமானிலே யகீன் உறுதி ஏற்படுவதற்காக வேண்டி நபிமார்களுடைய சரித்திரங்களை அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறது. எமக்கு ஈமான் உண்டாக வேணும், எமக்கு நம்பிக்கை உண்டாக வேணும், எமக்கு அதிலே உறுதிப்பாடு யகீன் நம்பிக்கை உருவாக வேணும் என்பதற்கு தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே பல ஏராளமான நபிமார்களுடைய சரித்திரங்களை கூறுகிறார். கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, அல்லாஹ் இந்த சரித்திரங்களை நபிமார்களுடைய கதைகளை கூறிவிட்டு அல்லாஹ் கூறுகிறான், இந்த சம்பவங்கள் இந்த சரித்திரங்கள் புத்திசாலிகளுக்கு படிப்பினை பெறுவார்கள். ஏதோ கதைகளை கேட்பது போன்று, நாவல்களை படிப்பது போன்று ஏதோ கேட்போம் பார்த்தோம் என்பது கிடையாது. இதனால் அல்லாஹ் என்ன படிப்பினை வைத்திருக்கிறார், குடும்ப வாழ்க்கைக்கு ஒரு படிப்பினை, பிள்ளை வளர்ப்புக்கு ஒரு படிப்பினை, அல்லாஹுடைய பாதையை தியாகம் செய்வதற்கு ஒரு படிப்பினை, அல்லாஹுக்காக வேண்டி துனியாவுடைய சகல விடயங்களையும் விட்டுவிட்டு அல்லாஹுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதற்கு ஒரு படிப்பினை. இது போன்று அனைத்து விதமான படிப்பினைகளையும் அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சரித்திரத்திலே அல்லாஹ் வைத்திருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, இன்னொரு முக்கியமான ஒரு விடயம் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்னவென்றால், ஹஜ்ஜுடைய கடமை இஸ்லாத்திலே ஒரு முக்கியமான கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஈமான் தொழுகை நோன்பு ஜகாத் ஐந்தாவது கடமையாக ஹஜ்ஜுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது நம்முடைய நாட்டிலேயும் தான், ஏனைய நாடுகளிலேயும் தான் இந்த ஹஜ்ஜுடைய விடயங்களிலே சில சிரமங்களின் காரணமாக, போக்குவரத்தினுடைய சிரமங்களின் காரணமாக சில மனிதர்கள், வசதி வந்தவர்களும் கூட இப்பொழுது ஹஜ் செய்ய தேவை கிடையாது, நாம் உம்ராவுக்கு சென்று விடுவோம், 1 லட்சம் ரூபாயிலே அஞ்சு ஒரு ஹஜ் செய்யக்கூடிய அந்த பணத்திலே 5 பேருக்கு உம்ரா செய்ய முடியும், 6 பேருக்கு உம்ரா செய்ய முடியும் என்று ஹஜ் கடமையாக ஏழ்மையானவர்களும் கூட ஹஜ் செய்யாமல் உம்ரா செய்யக்கூடிய ஒரு கதையை, ஒரு நிலைமையை என்னுடைய சமுதாயத்திலே நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு மனிதருக்கு ஹஜ் கடமை என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நம்முடைய நாட்டினுடைய நிலைமை அந்த அதனுடைய பெயர்களை பதிவு செய்து இந்தோனேஷியா போன்ற நாடுகளிலே 12,000 மேற்பட்டவர்கள் வெயிட்டிங் லிஸ்டில் இருந்து அவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்கிறார்கள். நம்முடைய நாட்டிலேயும் அப்படியான ஒரு தொகை கிடையாது. சுமார் 1,000 நூற்றுக்கணக்கான மக்களுடைய அந்த வெயிட்டிங் லிஸ்டுக்கு பின்னால் அந்த ஹஜ்ஜுக்காக வேண்டி மக்கள் செல்கிறார்கள். எனவே செல்வந்தர்கள், வசதி படைத்தவர்கள், ஹஜ்ஜு கடமையானவர்கள் அவர்கள் எந்தளவென்று சொன்னால் ஒரு மனிதருக்கு ஹஜ்ஜு கடமையாகிறது. அதற்கு பின் அந்த சந்தர்ப்பத்திலே அவர் ஹஜ்ஜு செய்யவில்லை, அதற்கு பின்னால் அவர் ஏழையாகினாலும் கூட அவருடைய பொறுப்பிலே அந்த ஹஜ்ஜுடைய கடமை இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய கடன், அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய கடன், அல்லாஹ்வுடைய கடன் மிக முக்கியமாக, அது மிக முக்கியமாக அந்த கடனை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று நம்முடைய சித்தருடைய சட்டம் நமக்கு குறிப்பிடுகிறது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இவர்களுக்கு ஹஜ்ஜு கடமையானவர்களாக இருக்கிறோமோ, ஹஜ்ஜு கடமையானவர்கள் எந்த அமைப்புகளே பெயர்களை பதிவு செய்து அந்த ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய அந்த முறைப்படி அவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்வது கடமையான விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் வசதி பெற்றும் ஹஜ்ஜு செய்யாதவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்திருக்கிறார்கள். அவர் யஹூதியாக மரணிக்கட்டும் அல்லது நசாராவாக மரணிக்கட்டும், எனக்கு எந்த ஒரு பொறுப்பும் எந்த ஒரு தேவையும் கிடையாது என்று சொல்லும் அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வசதி இருந்தும் ஹஜ்ஜு செய்யாதவர்களை கண்டித்திருக்கிறார்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, எனவே உம்ரா செய்வதன் காரணமாக ஒரு மனிதருக்கு ஹஜ்ஜு கடமையாவது கிடையாது. அவர் போக்குவரத்துக்குண்டான சக்தி அவருக்கு இருக்க வேண்டும், அவருக்கு பொருளாதார சக்தி இருக்க வேண்டும். இந்த இரண்டு சக்தியும் அவருக்கு இருந்தால் அவர் ஹஜ்ஜு செய்வது அவர் மீது கடமையாக இருக்கிறது. எனவே இந்த விடயத்தை நாம் செல்வந்தர்கள், பணக்காரர்கள், வசதி வந்தவர்கள் இதனை கருத்தில் கொண்டு இந்த அமலுக்காகவே நாம் தயாராக வேண்டும். எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய கைரை, நம்முடைய சகலருடைய நிம்மதி பரக்கத் கைர்களை மஸ்ஜிதுகளுடனும் மஸ்ஜிதுகளை நிறைவேற்றக்கூடிய அமல்களிலே தான் அல்லாஹ் வைத்திருக்கிறார். இந்த அமலை தவிர இந்த மஸ்ஜிதுடன் தொடர்புள்ள மனிதனுக்கு தான் நாளைய கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹுடைய அரிசுடைய நிழல் கிடைக்கக்கூடிய அந்த ஏழு கூட்டத்திலே ஒரு வகையானவர்கள் அல்லாஹுடன் மஸ்ஜிதுடன் தொடர்புள்ளவர்கள் என்றும் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அல்லாஹுடைய மஸ்ஜிதில் நாம் தொடர்புள்ளவர்களாக, அமல்களை செய்யக்கூடியவர்களாக, நம்முடைய 5 நேர தொழுகைகளையும் மஸ்ஜிதிலே வந்து இமாம் ஜமாத்துடன் சொல்லக்கூடியவர்களாக நாம் அதற்காக வேண்டி முயற்சி செய்ய வேண்டும். வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அதற்காக வேண்டி தௌஃபிக் செய்வானாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னித்து நாயனே, நம் அனைவருக்கும் ரஹ்மத் செய்வாயாக, நம்முடைய சகல பாவங்களை மன்னிப்பாயாக, உன்னுடைய இபாதத்தை உன்னுடைய வணக்கங்களை சரியான முறையிலே நிறைவேற்ற கூடியவர்களாக ஆக்குவாயாக. உயர்ந்தரமான ஹஜ்ஜுடைய அந்த பாக்கியத்தை நமக்கு தருவாயாக. எம்முடைய ஊரிலிருந்தும் நாட்டிலிருந்தும் உலகத்திலே நாலாபுரங்களிலிருந்தும் உன்னுடைய பைத்துல்லாவை ஹஜ்ஜு செய்வதற்கு லப்பை சொன்னவர்களாக மக்கள் நாலாபுரங்களிலிருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ், அந்த ஹாஜிகளுடைய ஹஜ்ஜுகளை நீ கபூல் செய்வாயாக, அவர்களுடைய தவாபுகளை கபூல் செய்வாயாக, அவர்களுடைய அந்த ஹஜ்ஜினால் யா அல்லாஹ் உலகத்திலே நல்ல முடிவுகளை, உன்னுடைய முடிவுகளை நீ ஏற்படுத்துவாயாக, கைரான முடிவுகளை ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ், இப்படி நாட்டுடைய நிலைமைகளை சீர்படுத்தி நாயனை உனக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், முஸ்லிம்களின் இஸ்லாத்தையும் கண்ணியப்படுத்தி நானே அந்நிய மக்களுக்கு மத்தியிலே இஸ்லாத்தை பற்றி நல்லெண்ணத்தை உருவாக்குவாயாக. எமக்கு கிடைத்த யா அல்லாஹ் இந்த கயிர், இந்த நிம்மதி, இந்த வெற்றி யா அல்லாஹ், யா அல்லாஹ் உன்னை நன்றி செலுத்தவர்களாக உன் மூலமாக யா அல்லாஹ் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. உன்னை நம்பாமல் யா அல்லாஹ் வேறு விதத்திலே யா அல்லாஹ் அதனை மேற்கொள்ளக்கூடிய காரணத்தினால் யா அல்லாஹ் உன்னுடைய முடிவுகளை மாற்றிராது ரப்பே, உன்னுடைய கயிர்களை நீ ஏற்படுத்துவாயாக, என்னுடைய இறுதி முடிவை நல்லதாக ஆக்குவாயாக.